உலகத்தின் பெயர் நாட்பெரும் புலவர்கள். அத்தியாயம் 3 பரணர், பக்கம் எண் 61 தொடர்ச்சி. சேரன் செங்கூட்டுவன். செங்கூட்டுவன் என்பான் சேர நாட்டை ஆண்ட இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் என்பானது மூத்த மைந்தன். இவன் தனது இளமை பருவத்திலேயே அரசனானான். இவன் சேர அரசர்களில் முதன்மை பெற்று விளங்கியவன். இவ்வேந்தன் தன் தாயான நச்சோனை என்பால் கணவனோடு உடன்கட்டை ஏறியபோது அவளது உருவத்தை சிலையில் செய்ய விரும்பினான். அதன்படி கல்லை கொண்டு வர இமயத்திற்கு சென்றான். அங்குள்ள அரசர்கள் இவனை பெருஞ்சேனையோடு எதிர்த்தனர். புலிக்கூட்டத்தில் சிங்கம் பாய்ந்ததைப் போல பகையரசர் சேனையுட் புகுந்து செங்குட்டுவன் தனது வெற்றியை நிலைநாட்டினான். சோழ பாண்டிய மன்னர்கள் செங்குட்டுவன் மீது பொறாமை கொண்டு கொங்கர் செங்கலம் என்னும் இடத்து இவனுடன் போர் புரிந்தனர். அப்போரில் செங்குட்டுவனே வெற்றி பெற்றான். கடலை அரணாக கொண்டு தன்னை எதிர்த்த பலரை நம் சேரர் பெருமான் கடலில் தானையை செலுத்தி தன் வெற்றியை புகழ்பெற நாட்டினன். தனக்கும் தனது நண்பனான அருகை என்னும் அரசனுக்கும் பகைவனான பழையன் என்பானை செங்குட்டுவன் போரில் தோற்கடித்து வெற்றி மாலை சூடினன். செங்குட்டுவனது அம்மானான சோழ அரசன் இறந்ததும் அவன் மகன் பட்டத்தை அடைந்தபோது அது பொறாமல் சோழ வம்சத்தினவர் ஒன்பத்தின்மர் பெருங்கலக்கம் விளைத்து நாட்டை கலைக்க அவர்கள் அனைவரையும் செங்குட்டுவன் நேரிவாயில் என்ற இடத்தில் நடந்த பெரும் போரில் தோற்கடித்து தன் மைத்துனனை பட்டத்தில் வைத்தனன். இங்கனம் செங்குட்டுவன் வெற்றிவேந்தனாய் வாழுங்காலத்தில் கோவலன் மனைவியான கண்ணகி தன் கணவனை கொல்லச் செய்த பாண்டியனை பழிக்கு பழி வாங்கி மதுரை மாநகரை எரித்து சேர நாட்டை அடைந்து ஒரு மலை மீதேறி வாழ்வுலகம் புக்கால். இவ்வரலாற்றை சாத்தனாரால் உணர்ந்த செங்குட்டுவன் தன் நாடு நோக்கி வந்த கண்ணகியை தான் வழிபடுதல் இன்றியமையாதது என்று எண்ணி அவ்வம்மைக்கு படிவஞ்சமைத்தற்குரிய சிலையை இமயமலையினின்றும் எடுத்து வந்து படிவஞ்சமைத்து பூசனை செய்ய விரும்பினான். அவன் மனைவி இளங்கோவென்மாலும் கணவன் கருத்துக்கு இசைந்தனன். அரசன் குறித்த நாளில் தன் படைகளுடன் வடக்கு நோக்கி பிரயாணம் ஆயினன். முடிவில் உத்தர கோசலத்தை நெருங்கினான். அந்நாட்டரசர்கள் ஒன்று சேர்ந்து செங்குட்டுவனை எதிர்த்தனர். அவனோ இறை தேடிச் செல்லும் சீயம் யானை கூட்டத்தை கண்டு பெருமகிழ்வுடன் பாய்ந்தாற்போல பகை அரசர்கள் மேல் பாய்ந்து பெரும் போர் இயற்றினர். முடிவில் ஏதிலர் சேனையை சின்னா பின்னமாக்கி யாவரையும் கொன்று பகையரசனான கணகன் விஜயன் என்போரை சிறைப்படுத்தினான். எஞ்சிய பகைவர் பலவாறு வேடம் புனைந்து சிதறி ஓடினர். பின்னர் செங்குட்டுவன் தன் தானை தலைவனை சிலருடன் அனுப்பி இமயத்து நின்றும் சிலையை கொண்டு வரச் செய்தான். சிலை கொண்டு வரப்பட்டதும் சேரன் தான் சிறைப்படுத்திய கனக விஷயர் முடிமீது அச்சிலையை ஏற்றி கங்கையில் நீராடி தூய்மை செய்வித்தான். மீளவும் அவர்கள் முடிமீது வைத்தே தன் பரிவாரங்களோடு வஞ்சி மாநகரை அடைந்தான். மன்னன் வீரபத்தினிக்கு ஆலயம் கட்டுவித்து தன் நாட்டில் சிறைப்பட்டோரை வெளியேற்றி சிறை கூடங்களை தூய்மை செய்வித்தான். வஞ்சி மாநகரை எழுப்பெற அலங்கரிக்கச் செய்தான். பத்தினி கடவுளின் விக்கிரகத்திற்கு அணிகளை பூட்டி அலங்கரித்து புட்பாஞ்சலி செய்து திக்கு தேவதைகளுக்கு கடை வாயிலில் ஸ்தாபித்து வேள்வி ஓமங்களும் விழாக்களும் குறைவரச் செய்தான். யாவரும் பத்தினி கடவுளை தொழுது நின்றனர். அவ்வமயம் வலைக்கைகளும் மேகலாபரணமும் வைரத் தோழணிந்த செவிகளும் விளங்க மின்னற்கொடி போலும் உருவமொன்று விசும்பில் தோன்றியது. அதனை கண்ட செங்குட்டுவன் முதலானோர் அதிசயமடைந்தனர். அவர்கட்கு கண்ணகியாகிய தெய்வம் தன் மெய் உருவம் காட்டி உரத்த குரலுடன் மேற்கோள் துவக்கம். தென்னவன் தீதிலன் தேவர்கோன் தன் கோயில் நல் விருந்தாயினான். நானவன் தன் மகள் வெண்வேளான் குன்றில் விளையாட்டு யானகளேன் என்னொடன் தோழியீர் எல்லீரும் வம்மெல்லாம் மேற்கோள் முடிவு என்றது. ஆண்டிருந்த மகளிர் யாவரும் அருட்பாடல்களால் அக்கடவுளை துதித்தனர். முடிவில் சேரன் செங்குட்டுவன் நீடூழி வாழ்க என்று அத்தெய்வம் அரசனை வாழ்த்தி மறைந்தது. அரசன் கண்ணகி தெய்வத்திற்கு வேண்டிய பூசனை முதலியவற்றுக்கு பல நிலங்களை விட்டு ஏராளமான பொருளை கோயிலுக்கு அளித்தான். இங்கனமாக சேரர் பெருமான் தன் நாடு நோக்கி வந்த பத்தினி கடவுளை சிறப்பித்தான். இவன் பொதுவாக வைதிக மதத்தினன், ஆயினும் திரிபுரமெரித்த விரிசரை பெம்மானின் அணுக்கத் தொண்டன். தன் மதமே சிறந்ததென்றும் யாவரும் அதனையே பின்பற்ற வேண்டுமென்றும் இம்மனவன் தன் குடிகளை வற்புறுத்திலன். இவனது ஆட்சி காலத்தில் வஞ்சி மாநகரில் எல்லா சமயத்தவரும் தம்மிற் கலந்து வாழ்ந்தனர். செந்தன்மை பூண்ட அந்தணர்களையும் அறவோர்களையும் ஆதரித்து வந்த சிறந்த வள்ளல் என்று செங்குட்டுவனை கூறுதல் மிகையாகாது. வரையாது கொடுப்பதிலும் செங்குட்டுவன் நிகரற்றவன் என்றே பெயர் பெற்றான். தமிழில் வல்லவரான புலவர் பெருமக்கள் பலரையும் இவன் ஆதரித்து வந்தான். அவர்களில் மிக்க சிறப்புற்றவர்கள் சீத்தலை சாத்தனார், பரணர் என்போர் ஆவர். பரணர் செங்குட்டுவன் தந்தையான நெடுஞ்சேரலாதனால் ஆதரிக்கப்பட்டவர். அவனுக்கு பின்னர் செங்குட்டுவனால் ஆதரிக்கப்பட்டார். அவர் சேரன் செய்த போர் செயல்களையும் பத்தினிக்கு ஆலயம் எடுப்பித்ததையும் அவன் குணாதிசயங்களையும் வைத்து பாட வேண்டும் என்று விரும்பினார். தான் விரும்பிய வண்ணம் சேரநாட்டை அடைந்தார். அடைந்து செங்குட்டுவனை கண்டார். புலவர் ஐந்தாம் பத்தை பாடியது. தனது தந்தைக்கும் தனக்கும் உயிர் தோழராயும் பைந்தமிழ் புலவராயும் விளங்கிய பரணரைக் கண்ட செங்குட்டுவன் முகமலர்ச்சியோடு எதிர்ச்சென்று வரவேற்று அவருக்கு விருந்தளித்தான். புலவர் பெகிர் மகிழ்ச்சி உற்றார். அவன் அரும் பெருஞ்செயல்களையும் குண விசேஷங்களையும் கூறி புகழ்ந்தார். அரசன் மன மகிழ்ந்தான். பின்னர் பரணர் அவனை பற்றி 10 பாடல்களையும் பாடினார். அப்பத்து பாடல்களும் 10 என்னும் சங்க நூலில் உள்ளன. அவற்றில் செங்குட்டுவன் வீரச் செயல்கள், குணாதிசயங்கள் முதலியன கூறப்பட்டுள்ளன. அவற்றில் பெரும்பாலான செங்குட்டுவன் என்ற தலையங்கத்தின் கீழ் முன்னமே வந்துள்ளன. எஞ்சியவற்றில் சிறப்பாக உள்ளனவற்றை ஈண்டு குறிப்போம். செங்குட்டுவன் பழையன் என்பானோடு நிகழ்த்திய பெரும் போரில் அவனது காவல் மரமாகிய வேம்பினை துண்டம் துண்டமாக தரிப்பித்து அப்பழையன் யானைகளையே கடாக்களாக பூட்டி அவன் மகளிரது கூந்தலை அறுத்து திரித்து அதனையே கயிறாகவும் கொண்டு வண்டியில் இழுப்பித்தனன் என்பது தெரிகிறது. போரில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு செங்குட்டுவன் தான் கை கொண்ட பகையரசனின் பொருள்களை வழங்குவது வழக்கம் என்று பரணர் கூறியுள்ளார். இங்கனமே அவன் அப்பொருள்களை போர்க்களம் பாடும் புலவர்க்கும் மற்ற இரவலர்க்கும் வேண்டியவற்றை வேண்டியவாறே அளித்தனன் என்று பாடியுள்ளார். செங்குட்டுவன் முன்னோர் எழுமுடி என்று பெயர் பெற்ற மாலை ஒன்று உடையராயிருந்தனர். சேரர் அரசர் எழுவரை வென்று அவ்வெற்றிக்கு அறிகுறியாக அவரது 7 முடியாலும் செய்யப்பட்ட மாலையை அணிந்து வந்தனர். ஆதலின் அம்மாலை அப்பெயர் பெற்றது. அதனை செங்குட்டுவனும் அணிந்திருந்தான் என்று பரணர் பகர்ந்துள்ளார். செங்குட்டுவனின் இயற்கை குணங்கள் பலவற்றிலும் அவனது வீரத்தன்மையே தலைச்சிறந்து விளங்கியிருந்ததென்பது இளங்கோவடிகளும் பரணரும் அக்குணத்தையே பாராட்டி புகழ்ந்ததால் அறிய கிடக்கின்றது. பரணர் செங்குட்டுவனுக்கு பிற வேட்கைகளை விட போர் வேட்கையே மிக்க இருந்தது என்று புகழ்ந்து உள்ளார். சேரமன்னவன் இமயமலையையும் குமரியாற்றையும் வடக்கு தெற்கு எல்லைகளாக கொண்ட நாடுகள் பலவற்றையும் அவற்றை ஆண்ட அரசர்களோடு பொருது அழித்தான் என்று புகழ்ந்துள்ளார். பரணர் செங்குட்டுவனின் கொடையையும் அக்கொடைகற்கு வருவாயாகிய பகைவரை கோரலையும் உடன் கூறி பாடியுள்ளார். இங்கனம் 10 பாக்களால் தன்னை பாடி மகிழ்வித்த பரணரை செங்குட்டுவன் புகழ்ந்து அவருக்கு பரிசாக உம்பட்காட்டு வாரியத்தை கொடுத்து தன் மகனும் இளவரசனுமான குட்டுவஞ்சேரல் என்பானுக்கு கல்வி கற்பிக்குமாறு அவரிடமே அவனை அடைக்கலமாக விட்டனன். பரணர் பெரிதும் மகிழ்ந்து அரசனுடனே அரண்மனையில் இருந்து கொண்டு குட்டுவஞ்சேரலுக்கு தமிழ் கல்வியினை குறைவர போதித்து வந்தார். இடையிடையே தமது இனிய பாக்களால் செங்குட்டுவனை கழிப்பித்து வந்தார். இவ்வாறு பெருந்தமிழ் செல்வராய் விளங்கி மேம்பட்ட புகழோடு வாழ்ந்து அரசர்கள் மதிக்கத்தக்க அறிவும் ஆற்றலும் அமைய பெற்று தமிழகத்துக்கே சிரோமணியாயிருந்த பரணர் முடிவில் நாமகள் வருந்த மன்னகம் நீத்து விண்ணகம் புக்கனர். புலவர் பாடிய பாக்கள். பரணர் பாடியனவாக நற்றிணை முதலிய சங்க நூல்களில் சுமார் 80 பாடல்கள் வரையில் கிடைத்துள்ளன. இவர் பாடிய பாடல்கள் ஒவ்வொன்றினும் தம் காலத்தவரை புகழாமலும் தம் காலத்து நிகழ்ச்சிகளில் ஒன்றை புகுத்தாமலும் பாடுவதில்லை என்பது இவர் பாடல்களை நன்கு ஆராய்வோர்க்கு தெளித்தின் விளக்கம். இவர் கொடைவள்ளல்களில் ஒருவனான வல்வில் ஓரியை புகழ்ந்து பாடியுள்ளார். ஓரி என்பவன் வலிய வில்லை உடையவன். அவனது காட்டில் உள்ள குமிழ மரத்தின் வளைந்த மூக்கினையுடைய முற்றிய கனிகள் கீழே உதிர்ந்து கிடக்கும். அவை இளமானுக்கு வெறுப்பில்லாத உணவாக நிற்கும். மேற்கோள் முடிவு. புலவர் கொல்லிமலையில் அமைந்த கொல்லிப்பாவையின் தோற்றமும் அதன் இயல்பும் ஆங்காங்கு உவமை முகுத்தார் கூறியுள்ளார். மேற்கோள் துவக்கம். கொல்லிமலைச்சாறு தெய்வத்தால் பாதுகாக்கப்பட்டு வருகின்றது. தீது தீர்ந்த நெடிய கொடு முடியையும் அழகிய வெள்ளிய அருவியையும் உடையது. அச்சாரலில் காற்று மோதி அப்பினும் வலிய மழை விரைந்து வீசினும் சினங்கொண்டு இடி முழங்கி மோதினும் இவையே அன்றி வேறு பல ஊறுபாடுகள் தோன்றினும் பெரிய இவ்வுலகமே சினங்கொண்டு எதிர்ப்பினும் தன் அழகிய நல்ல வடிவங்கெடாத இயல்பினை உடைய பாவை போல இளமகள் என் நெஞ்சு நின்றும் நீங்கால் என தலைவன் தலைவியை பற்றி கூறு முகத்தால் கொல்லிப்பாவையை உவமித்தார். புலவர் கொண்காணத்து முன்பிருந்த நன்னன் என்னும் சிற்றனது கொடை முதலியனவும் அவன் கொடுஞ்செயல்களும் அவனோடு சேரமான் போர் செய்ததும் சேரன் சேனாதிபதி ஆய் எய்னனை நன்னன் சேனாபதி மினிலை என்பான் கொன்றதும் பிறவும் நன்னனது பாழியில் பொருள் சேமித்து காவலோம்பியதும் விரித்து கூறியுள்ளார். பிண்டன் முதலிய பகையரசர் அழகு பொருந்திய பிரிந்த பிடரிமயிரையும் விரைந்த செலவினையும் உடைய நல்ல குதிரை படைகளை உடையவர்கள். அவர்களை வேட்படையை உடைய நன்னன் போரிலே தோற்றோடச் செய்தான். அவ்வரசர்களின் உரிமை மகளிரை பற்றி வந்து அவர் தலையை அழித்து அக்கூந்தலை கயிறாக திரித்து அக்கயிற்றினாலே அப்பகைவரின் சேனையை பிணித்தனன் என்று கூறுவதன் மூலம் நன்னனின் கொடுஞ்செயலை பரணர் படம் தீட்டி காட்டுகின்றார். இங்கனமே ஒவ்வொரு பாட்டிலும் பிற செய்திகளை குறித்து செல்கின்றார். பரணர் வெளியந்தித்தனது காணலம் பெருந்துறையும் பிண்டன் தோல்வியும் நல்லியன் சோலை சிறப்பும் ஆய்கானகத்து சிறப்பும் கூறியுள்ளார். அதிகன் என்னும் சிற்றரசனின் வேங்கை மலையை புகழ்ந்து பாடியுள்ளார். இவர் சோழன் கரிகாட் பெருவளத்தான் மகள் ஆதிமந்தி என்பால் தன் காதலனை இழந்து புலம்பிய கதையை விரித்தும் சுருக்கியும் உவமாக்கியும் பல இடங்களில் கூறியுள்ளார். அதிகமான் நெடுமாஞ்சி திருக்கோவலூரை வென்றதனை பாராட்டி கூறியுள்ளார். இவர் இங்கனமே பலரையும் புகழ்ந்து அரிய சொற்பொருள் நயங்களை வைத்து அழகுறப் பாடி போந்தார். இத்துணை அரசர்கள் சிற்றரசர்கள் முதலியோர் பெயர்கள் இவருடைய பாடல்களில் இடம் பெற்றுள்ளமையால் இவர் அவர்களை நேரில் கண்டும் கேள்வியுற்றும் அறிந்தவர் என்பது தெரிகிறது. பல தலங்களை பற்றி கூறுவதிலிருந்து இயற்கை பேர் அழகில் ஈடுபட்ட பெரியார் இவர் என்பது அறிய கிடக்கிறது. நீங்கள் புறநானூறு முதலிய சங்க நூல்களை வாசித்து பரணர் போன்ற பண்டை புலவர் பெருமக்களின் வரலாறுகளையும் நம் தமிழ்நாட்டு அக்காலத்திய நிலைமை நாகரிகம் இன்ன பிறவற்றையும் அறிதல் வேண்டும். தமிழராகிய நாம் நமது வரலாற்றை அன்றோ முன்னர் அறிதல் வேண்டும். அத்தியாயம் 3 பரணர் முற்றிற்று.